என் அன்பான மாணவர் செல்வங்களே, மீண்டுமாக உவா வானொலி குருகுல கல்வி சேவையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய குருகுல கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆசிரியர் கானா சுந்தரம்பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியராகும். இன்று தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் நுண்ணறிவு தொடர்பான சில விடயங்களை பற்றி விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் பிள்ளைகளே, புலமை பரிசை பரீட்சை என்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. இன்னும் சரியாக இந்த நாளிலிருந்து 170 நாட்கள் உள்ளன. அதாவது அக்டோபர் மாதம் 3 பரீட்சை நடைபெற உள்ளது. எனவே நீங்கள் எல்லோரும் பரீட்சையை சிறப்பாக எழுதி அதிகூடிய பிள்ளைகளை பெற்று திறமை சித்தியை பெற புதுவருட வாழ்த்து செய்தியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமா மாணவர்களே, இன்று இந்நிகழ்ச்சியினூடாக வினாபத்திரம் 1 வரக்கூடியதும் எதிர்பார்க்கை வினாக்களுமாக இருக்கக்கூடிய சில வினாக்களை தெரிவு செய்து அதற்கான விளக்கத்தினையும் தருவதற்காக ஆயத்தமாக உள்ளேன். சரி மாணவ செல்வங்களே, கடந்த நிகழ்ச்சியில் கணிதம் தொடர்பான கூட்டல் முறை காண்பதற்கான இலகு முறையை கொண்டு விளக்கியதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் தொலைபேசியினூடாக SMS-னூடாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை இந்த தருணத்தில் ஊக்குவித்தமைக்காக உங்களுக்கு மீண்டுமாக குருகுல நிகழ்ச்சியினூடாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி இலக்கமாக 0876-870-4329 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க மறந்துவிடாதீர்கள். சரியா மாணவர்களே? ஆமா மாணவர்களே, நாம் பாடத்தினை விளங்கிக் கொள்ள தயாராகுவோமா? தயார் நிலையில் இருப்பீர்கள் என நினைக்கின்றேன். அப்படியானால் வினாவை நன்கு கேட்டுக்கொண்டே பயிற்சியில் ஈடுபடுங்கள். சரியா? முதலாவது வினா. இவ்வினா கணித பாடத்தில் வரக்கூடிய காலம் தொடர்பானது. வினாவை நன்கு கேளுங்கள். சாதாரண வருடம் ஒன்றில் ஜனவரி 1 புதன்கிழமை எனில் அவ்வருடத்தில் டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் எது? டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் எது? இதனோட தொடர்பான 2 வினாவும் உள்ளது. அதனை நான் கூறுகின்றேன். இவ்வருடத்தில் நடுவில் வரும் நாள் எது? இந்த சாதாரண ஆண்டில் நடுவில் வரும் நாள் எது? 3 கேள்வியாக இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். சாதாரண ஆண்டு ஒன்றில் வருகின்ற நடுநாளானது அவ்வருடத்தில் எந்த மாதத்தில் எத்தனையாம் திகதியாக அமையும்? சாதாரண ஆண்டு ஒன்றில் வருகின்ற நடுநாளானது அவ்வருடத்தில் எந்த மாதத்தில் எத்தனையாம் திகதியாக அமையும்? ஆமா மாணவர்களே, இது மிகவும் இலகுவான கேள்விகள், அப்படித்தானே? இதனை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். எனின் நீங்கள் இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது வினா என்னவாக கூறப்பட்டது? டிசம்பர் மாதம் இறுதி நாள் புதன்கிழமையாக அமையும். அதாவது உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் இறுதி நாள் புதன்கிழமையாக அமையும். உங்களுக்கு தெரியும், முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டது சாதாரண வருடம் ஒன்றில் ஜனவரி மாதம் 1 புதன்கிழமை எனில் டிசம்பர் மாதம் கடைசி நாள் எது? எனவே சாதாரண ஆண்டில் வருகின்ற ஜனவரி மாதத்தில் வருகின்ற 1 என்ன நாளோ அதே நாளை குறிக்கும் டிசம்பர் மாதத்தின் இறுதி நாளை குறிக்கும். எனவே இக்கேள்விக்கான விடை 1 புதன்கிழமை என்றபடியால் டிசம்பர் மாதத்தின் கடைசி நாள் புதன்கிழமையாக அமையும். எனவே இந்த கேள்விக்கான விடை புதன்கிழமையாகும். 2 கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வியாக அமைந்ததே, இவ்வருடத்தின் நடுவில் வரும் நாள் எது? அடுத்த வினா இவ்வருடத்தின் நடுவில் வரும் நாள் எது என்று கேட்கப்பட்டது. சரி மாணவர்களே, இதற்கான கேள்வியை பார்ப்போமா? நடுவில் வரும் நாள் என்றால் உங்களுக்கு தெரியும், வருடத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை 365 என தெரியும். இதற்கான நடுவில் வருகின்ற நாளை காண்பதற்காக இந்த மொத்த நாட்களை 2 வகுக்க வேண்டும். வகுக்கப்பட்டால் சரியாக 182 வரும். எனவே எங்களுக்கு நடுநாள் என்றபடியால் இன்னும் ஒரு நாளை நாங்கள் சேர்த்து பார்த்தோம் என்றால் 183 நாளாக நாம் நடுநாளாக எடுப்போம். எனவே அந்த நாளும் ஜனவரி 1 எந்த நாளாக வருமோ அதே தினமாகவே 183 நாளாக அமையும். அப்படியானால் நடுநாள் புதன்கிழமையாக அமையும். ஆம் மாணவர்களே, இனி மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது வினா கூறப்பட்டது, சாதாரண ஆண்டில் நடுவில் வரும் நாளானது எந்த மாதத்தில் எத்தனையாம் திகதியாக அமையும் என்பது தானே. சரி, இதற்கான விடையை நாம் பார்ப்போம். அதாவது, உங்களுக்கு தெரியும், நடுநாள் என்பது வருடத்தின் 183 நாட்களாக அமைந்தது. எனவே இந்த 183 நாள் வருவதற்காக ஜனவரி மாதத்தின் இருந்து ஜூன் மாதம் வரையான நாட்களை முதலில் பார்ப்போம். எனின் ஜனவரி மாதம் 31 முடியும், பிப்ரவரி மாதம் 28 முடியும், மார்ச் மாதம் 31 முடியும், ஏப்ரல் மாதம் 30 முடியும், மே மாதம் 31 முடியும், ஜூன் மாதம் 30 முடியும். இதனை அனைத்தையும் கூட்டினால் 181 என வரும். எனவே எங்களுக்கு 183 என காண வேண்டுமானால் அடுத்த மாதம் ஜூலை மாதம், ஜூலை மாதம் முதலாம் திகதியையும் அடுத்து இரண்டாம் திகதியும் சேர்த்தால் 183 நாளாக அமையும். எனவே இந்த இரண்டு நாட்களையும் சேர்த்து பார்ப்போம் என்றால் 183 நாளாக வரக்கூடிய நாள், ஜனவரி மாதத்தின் முதலாம் திகதியாக வரக்கூடிய நாள் எதுவோ அதே நாளை குறிக்கும். எனவே ஜூலை மாதம் இரண்டாம் திகதி தான் 183 நாளாக அமைகின்றது. சரியா பிள்ளைகளே? சரி மாணவர்களே, நாம் சாதாரண ஆண்டு ஒன்றில் உள்ள நாட்களை பற்றி நாங்கள் கண்டோம். இனி இதேபோல் 366 நாட்கள் கொண்ட லீப் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் முதலாம் திகதி என்ன நாளாக வருமோ அதே வருடத்தில் டிசம்பர் 31 கேட்டால் அதனுடைய நாள் மறுநாளாக அமையும். இப்படி சில வினாக்களை விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பயிற்சியில் ஈடுபடுங்கள். ஆம் மாணவர்களே, பாடத்தை நன்றாக கேட்டு நீங்கள் மனதில் பதித்து பயிற்சியில் ஈடுபடுங்கள். அதே போலத்தான் இன்னும் ஒரு வினாவை பார்ப்போமா? அன்பான மாணவர்களே, நீங்கள் இவ்வாறான நுண்ணறிவு பயிற்சிகளில் ஈடுபட்டு மென்மேலும் நீங்கள் உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். இவ்வினாவானது ஒரு எறும்புடன் தொடர்புடையது. எறும்பு என்றவுடன் பயந்து விடாதீர்கள். எறும்பு என்றால் உங்களுக்கு பயம்தானே, கடித்து விடுமோ என்று. ஆனால் பயப்பட தேவையில்லை. இது ஒரு சாதாரண கேள்வியாக அமைகின்றது. இக்கேள்வியை வாசிக்கின்றே பாருங்கள். 17 உயரமான சுவரொன்றில் எறும்பு ஒன்று ஏற தொடங்குகின்றது. அது ஒவ்வொரு 3 ஏறும் அதேவேளை 1 கீழே சறுக்குகின்றது. அப்படியானால் அவ்வெறும்பு எத்தனையாவது தடவையில் அந்த சுவரின் உயரத்தை அடையும்? வினாவை மீண்டுமாக நான் வாசிக்கின்ற பாருங்கள். 17 உயரமான சுவரொன்றில் எறும்பு ஒன்று ஏற தொடங்குகின்றது. அது ஒவ்வொரு 3 ஏறும் அதேவேளை 1 கீழே சறுக்குகின்றது. அப்படியானால் அவ்வெறும்பு எத்தனையாவது தடவையில் அந்த சுவரின் உயரத்தை அடை? இவ்வாறான கேள்விகளுக்கு நாம் விடை காண்பதற்காக பல படங்களை வரைந்து அதன் மூலமாக நாம் விடையை காண்போம். ஆனால் இவ்வாறு செய்து கொண்டு போனால் எங்களுக்கு வெகு நேரம் எடுக்கும் அல்லவா? எனவே இதனை இலகுவாக காண்பது எப்படி என நான் கூறுகின்றேன். அதாவது, சுவரின் உயரத்திலிருந்து 1 கழித்து கொள்ள வேண்டும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? சுவரின் உயரத்திலிருந்து 1 கழித்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒவ்வொரு தடவை ஏறும் உயரத்திலிருந்தும் 1 கழித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் கழித்து பெற்ற விடையை பிரிக்க வேண்டும். மீண்டுமாக நான் அதை கூறுகின்றேன், கேளுங்கள். அதாவது, சுவரின் உயரத்தை இருந்தே 1 கழித்து விடை பெற்றுக் கொள்ள வேண்டும். பின்னர் ஏறுகின்ற உயரத்திலிருந்து 1 கழித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இங்கு கூறப்பட்டபடி 17 உயரம் கொண்டது, அதிலிருந்து 1 கழித்தால் 16 என பெறப்படுகிறது. அதேபோல் ஏறுகின்ற தூரமானது 3 1 கழித்துக் கொள்ள வேண்டும். எனவே 16 என்றும் 2 என்றும் கொள்ளப்படுகிறது. இனி நீங்கள் இலகுவாக விடையை காண்பதற்கு இலகுவாக அமையும். அதாவது, 16 நீங்கள் 2 வகுத்து பார்க்க வேண்டும். அதாவது, சுவரின் உயரத்தை மொத்தமாக இருக்கின்றது எங்களுக்கு 17, அதிலிருந்து 1 கழித்தால் 16. மீண்டுமாக ஏறிய தூரம் 3, அதிலிருந்து சறுக்கிய தூரம் 1 கழித்தால் 2. எனவே 16 2 கழித்தால் விடை 8 அமையும். எனவே பிள்ளைகள், இதற்கான விடை இதுதான். அதாவது, அந்த எறும்பு 8 தடவையாக சுவரின் உயரத்தை அடையும். இதேபோல் இன்னொரு கணக்கொன்றை நான் கூறுகின்றேன். அது நத்தையோடு தொடர்புடையது. இவ்வாறான கேள்வி, எங்களுக்கு செய்து பழகி கொண்டால் எங்களுக்கு இலகுவாக நாம் விடையை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் ஞாபகத்திற்காக நான் இன்னும் ஒரு கணக்கை கூறுகின்றேன், கேளுங்கள். நத்தை ஒன்று 23 அடி உயரத்தை ஏறுவதாக உள்ளது. அது 3 அடி உயரம் ஏறும் போது 2 அடி கீழே சறுக்குகின்றது என்றால் அது எத்தனையாவது தடவை ஏறும் என கண்டுபிடித்து பாருங்கள். அதாவது நான் கூறியது போல் அந்த பயிற்சியில் ஈடுபட்டால் நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டிய உயரம் 23 ஒன்றை கழித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் ஏறும் தூரமான 3 அடியிலிருந்து ஒன்றை கழித்து வர வேண்டும். பின்னர் 2 விடைகளிலிருந்து நீங்கள் பிரித்துக் கொண்டால் உங்களுக்கு அதற்கான விடையை பெற்றுக் கொள்ளலாம். எனவே மீண்டுமாக உங்களுக்கு இவ்வாறான கேள்விகள் வரும் பொழுது இந்த கேள்விகளுக்கு இலகுவாக விடையை காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பயிற்சியை மட்டும் செய்து கொள்வதோடு நான் உங்களுக்கு இப்பாடத்தினூடாக சில கேள்விகள் கேட்பதோடு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விடயமும் ஒன்று இருக்கிறது. அதாவது இடையில் ஒரு விகடத்துணுக்குடன் தொடர்புடைய சில விடயத்தையும் நான் கேட்பேன். விகடத்துணுக்கு என்றவுடன் உங்களுக்கு சிரிப்பு வரும் என நினைக்கிறேன். ஆகா, அப்படியானால் விகடத்துணுக்கு என்று கூறியதும் நான் இப்போது கூற மாட்டேன். பாடத்தை நன்கு செய்து கொண்டு போகும் வேளையில் இடையில் நான் அவ்வாறான கேள்வி ஒன்றை நான் கேட்பேன். சரியா? அப்படியானால் நாம் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை நீங்கள் கொஞ்சம் அவதானமாக கவனிங்கள். இலக இலகுவான ஒரு கேள்வி. அதாவது உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் பஞ்சினதும் 1 கிலோகிராம் அதாவது 1000 கிராம் நிறையுடைய இரும்பும் ஒரே தராசில் இட்டால் நிறை கூடிய பொருள் எது? மீண்டுமாக கேள்வி கேட்கிறேன், பாருங்கள். 1 கிலோகிராம் பஞ்சினதின் நிறையும் 1000 கிராம் நிறையுடைய இரும்பும் ஒரு தராசில் இட்டால் நிறை கூடிய பொருள் எது? இதற்கான விடையை நீங்கள் சற்று அவதானமாக நினைத்து கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், பஞ்சும் இரும்பும் என்று சொல்லும் பொழுது பஞ்சு மிகவும் கடினமான பொருள் அல்ல, இரும்பு மிகவும் கடினமான பொருள். ஆகவே இதனை ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்க்கும் பொழுது பஞ்சியை வைத்துக் கொண்டு பஞ்சித்தான் மிக குறைவு என்று நீங்கள் நெருங்கி விட வேண்டாம். இங்கே நாம் நிறையை பற்றி அவதானிக்க வேண்டும். நிறையை கூறும் பொழுது இங்கே பஞ்சினதும் இரும்பினதும் நிறை 1000 கிராம் அல்லது 1 கிலோகிராம் என கூறப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இரண்டையும் சமமாக எடுத்து பார்த்தால் இரண்டும் ஒரே நிறையை கொண்டது. எனவே நீங்கள் இரண்டும் சமமானதாக இருப்பதால் எந்த பொருளும் கூடிய நிறை கொண்டதாக இல்லை. எனவே இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் பஞ்சினதையும் அல்லது இரும்பையும் வைத்து நாம் முடிவெடுக்கக் கூடாது, நிறையை வைத்து நாம் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை இரண்டுமே சமமானதாக காணப்படுகின்றது. ஆ மாணவர்களே, நாம் இவ்வளவு நேரமும் சில வினாக்களை நாங்கள் பார்த்தோம். இனி அடுத்து வரும் ஒரு வினாவை நாம் பார்ப்போம். இது இலகுவான ஒரு கேள்வி. அதாவது இவ்வினாவானது ஒரு நேரத்துடன் தொடர்புடையது, மிக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வினாவை கேளுங்கள். மணியன் என்பவரின் கடிகாரம் 15 நிமிடம் முந்தி ஓடுகிறது எனில் மணி பார்க்கும் போது முற்பகல் 9 மணியை காட்டியது எனில் சரியான நேரம் யாது? மிக இலகுவான கேள்வி ஒன்று, நான் மீண்டும் வாசிக்கின்றேன், நன்கு கேளுங்கள். மணியன் என்பவரின் கடிகாரம் 15 நிமிடம் முந்தி ஓடுகிறதாம் எனில் மணியன் கடிகாரத்தை பார்க்கும் போது முற்பகல் 9 என காட்டியது எனில் சரியான நேரம் யாது? சரி மாணவர்களே, இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடிகாரத்தில் முந்தி ஓடுதல் அல்லது பிந்தி ஓடுதல் என்றும் விடயத்தை நாம் அவதானிக்கும் பொழுது கடிகாரத்தின் முந்தி ஓடுவதாக நினைத்தால் அது நேரம் கூடிக்கொண்டு செல்கிறது என்பது தானே அர்த்தம். எனவே இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை காணுவதென்றால் கடிகாரத்தில் காணப்பட்ட நேரம் 9 மணி என்றால் கூடி செல்லும் நேரம் 15 நிமிடத்தை கழிக்க வேண்டும். அதாவது 9 மணியிலிருந்து நாம் 15 நிமிடத்தை கழித்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது முந்தி செல்கின்றபடியால். எனவே அதன் நேரம் சரியான நேரமாக முற்பகல் 8:45 என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிமிடம் மணித்தியாலம் தொடர்பாக நாம் அவதானிக்கும் பொழுது இந்த 2 கேள்விகளையும் நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, கடிகாரத்தில் முந்தி செல்வதாக இருந்தால் நாம் அதனை கழித்துக் கொள்ள வேண்டும், பிந்தி செல்வதா என்றால் அதனை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது பிந்தி செல்வதென்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதனை கூட்டிக் கொண்டால்தான் அந்த நிமிடம் நேரத்தை கூட்டிக் கொள்வதன் மூலமாக எங்களுக்கு சரியான நேரத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, இந்த கேள்வியையும் நன்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான கேள்விகள் இன்னும் தொடர்ந்து வர இருக்கின்றது. நீங்கள் இவ்வாறான இலகுவான முறையில் சில சில விடயங்களை மாத்திரம் இப்பாடத்தினூடாக நாம் கற்றுக்கொள்வோம். சரி மாணவர்களே, நாம் அடுத்த வினாவை கேட்போமா? இவ்வினாவானது ஒரு எண்களுடன் தொடர்புடையது, அதாவது எண்களின் மடங்குகளுடன் தொடர்புடையது. எனவே கேள்வியை வாசிக்கின்றேன், நன்கு கேளுங்கள். 3, 5 ஆகிய இரு இலக்கங்களினாலும் மீதி என்று வகுபடக்கூடிய 13-120 இடையே உள்ள எண்கள் எத்தனை? கேள்வியை நன்றாக அவதானித்தீர்களா? மீண்டுமாக கேட்கின்றேன், பாருங்கள். 3, 5 ஆகிய இரு இலக்கங்களினாலும் மீதி என்று வகுபடக்கூடிய 13-120 இடையே உள்ள எண்கள் எத்தனை? இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டிய விடயம் 13-120 இடையே உள்ள எண்கள். எனவே இதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்று பார்ப்போம். முதலில் நீங்கள் அந்த 3-ஐ 5-ஐ பெருக்கிக் கொள்ள வேண்டும். 3 என்ற இலக்கத்தையும் 5 என்ற இலக்கத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த எண்ணின் மடங்குகளை எண்ணி விடையாக பெற வேண்டும். அப்படியானால் நாம் 3-ஐ 5-ஐ பெருக்குவோம், 15. எனவே 15 மடங்குகளை நான் பார்ப்போமானால், முதலில் நாம் 15, அதன் பிறகு 30, அதன் பிறகு 45, 60, 75, 90, 105, 120 என நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவெனில், 13-120 வரை என கேட்கப்பட்டது. 120 என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், அது அங்கே 120 என்று சொல்லும் பொழுது அது வரையும் எங்களுக்கு அந்த 15 மடங்குகள் வருகின்றது. ஆனால் எங்களுக்கு விடையாக எடுக்கக்கொள்ள வேண்டியது 15-120 வரை என்று சொல்லும் பொழுது, 15 இங்கே 13-120 வரை உள்ள என்று சொல்லும் பொழுது 15 வரும், ஆனால் கடைசியாக இருக்கின்ற இலக்கம் 120 அங்கே வராது. எனவே இதற்கான விடை நாம் பார்ப்போமானால் 7 எண்களை கொண்டதாக இருக்கும். அதாவது இதனுடைய மடங்குகள் 7 என்ற இலக்கங்களை கொண்டு காணப்படும். அன்பான மாணவர்களே, இந்த வாரான கணக்குகளை நாம் பார்க்கும் பொழுது இங்கே கேட்கப்பட்ட கேள்வியில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அங்கே கேட்கப்பட்ட கேள்வி 13-120 வரை என கேட்கப்பட்டுள்ளது. எனவே 120 இடையில், மேலே கேட்கப்பட்டுள்ளது 120 இடையில் என்றபடியால், நாம் 120 என்ற எண்ணை விட்டு ஏனைய 7 இலக்கங்களையும் எண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே 120 வரை உள்ள எண்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 7 எண்கள் கொண்டதாக காணப்படுகிறது. 120 என்ற எண் நாம் எடுக்கக்கூடாது. அதேபோல் மாணவர்கள், இன்னும் ஒன்று விடயத்தை நாம் இவ்வேளையில் அவதானிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த கேள்விகளில் வகுபடக்கூடிய இலக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் ஒற்றை எண்களா அல்லது ஒற்றை எண் அல்லாவிட்டால் இரட்டை எண்ணா, ஒற்றை எண் அல்லது இரட்டை எண்ணாக இருந்தால் நீங்கள் இவ்வாறாக செய்ய வேண்டும். அதாவது 3, 5 என்ற எண்ணானது ஒற்றை எண்களாக காணப்படுகிறது. அதேபோல் 3 என்ற இரட்டை எண்களும் ஒற்றை எண்களுமாக காணப்பட்டாலும் நீங்கள் அவ்வாறு பெருக்கி நீங்கள் மடங்குகளை எடுக்க வேண்டும். ஆனால் சிலவேளை இந்த இலக்கங்கள் இரண்டையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த எண்கள் இரட்டை எண்களாக இருந்தால், உதாரணமாக 2, 4, 2ஆலும் 4ஆலும் அல்லது 8ஆலும் 6ஆலும் அல்லது 6ஆலும் 2ஆலும் என்ற போன்ற இலக்கங்களை கேட்டால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறையை நான் கூறுகின்றேன், நன்காக கேளுங்கள். அதாவது இன்பிலி இலக்கங்களையும் நீங்கள் முதலில் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அங்கே கேட்கப்பட்ட இரட்டை எண்களாக இருந்தால் அதை போல பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கி எடுக்கப்பட்ட விடையை மீண்டும் நீங்கள் 2ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொன்னேன், 2ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். பெருக்கி எடுக்கப்பட்ட விடையை 2ஆல் பிரித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அந்த பிரித்து எடுக்கப்பட்ட விடையை கொண்டு மடங்குகளாக எடுக்க வேண்டும். பிரித்து எடுக்கப்பட்ட விடையை நீங்கள் சரி மாணவர்கள், அவ்வாறான உதாரணம் ஒன்றை நாம் இம்முறையில் காண்போம். 8, 2 ஆகிய இலக்கங்களின் 2ஆலும் மீதி இன்றி வகுப்படக்கூடிய 16-74 வரையிலும் உள்ள எண்கள் எத்தனை உள்ளன? கேள்விகளை மீண்டும் வாசிக்கின்றேன் பாருங்கள். 8:2 ஆகிய இலக்கங்களின் இரண்டினாலும் மீதி என்று வகுப்படக்கூடிய 16-74 வரையிலும் உள்ள எண்கள் எத்தனை என கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் இதனை செய்வதென்றால் நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும்? 8:2 பெருக்க வேண்டும். 8:2 பெருக்கினால் விடை 16 வரும். அதனை நீங்கள் 2 பிரித்தால் விடை 8 வரும். எனவே நீங்கள் இனி அந்த 16-74 வரையும் என்று சொல்லவுடன் நீங்கள் 8 மடங்குகளை அங்கே ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இங்கே 8 ஆக எடுத்தாலும் கூட 16 என்று சொல்லப்படியால் அங்கே 16 பெருமானம் வரும். அதே போல் 24, 32, 40, 48, 56, 64, 72 என நாங்கள் எடுத்து செல்லலாம். இதில் நீங்கள் 74 வரை என்றபடியால் 80 அடுத்து வரும் இலக்கத்துக்கு நாங்கள் செல்லாது. 72 அந்த மடங்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வினாவில் மூலமாக எங்களுக்கு பெறக்கூடிய விடையாக 8 உள்ளன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, இப்போது உங்களுக்கு அந்த வினாவும் நன்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். எனவே நாம் அடுத்த வினாவுக்கு போவோமா? அப்படியானால் நாம் ஏற்கனவே கூறியது போல் உங்களுக்கு விகட துணுக்கு ஒன்று இருக்கிறதாக நான் சொன்னேன். விகட துணுக்கை கேட்பது காசியாக இருக்கின்றீர்கள் போல. ஆகா, இன்னும் நான் கூறுகின்றேன். விகட துணுக்கு ஒன்று நான் கூறுகின்றேன். ஆனால் விடையை இப்போதே கூற வேண்டாம். சரியா? நீங்கள் பாட இறுதியின் போது எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது விகட துணுக்கு என்றவுடன் நீங்கள் அவளாக கேட்க ஆசைப்படுவீர்கள். நான் கூறுகின்றேன், கேளுங்கள். கோழி குஞ்சுக்கு எத்தனை கால் உண்டு? கோழி குஞ்சுக்கு எத்தனை கால்கள் உண்டு என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் எத்தனை என்று சொல்லுவீர்கள்? நீங்கள் சூறி விடுவீர்கள் எத்தனை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் விடையை இப்போது கூற மாட்டேன். நீங்கள் கவனமாக அந்த வினாவுக்கு விடையை பிறகு எங்களுக்கு அனுப்புங்கள். சரியா? ரைட். நான் விடையையும் இறுதியாக கூறுகின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா பிள்ளைகளே? மீண்டுமாக நாம் இன்னொரு வினாவை நாம் பார்ப்போம். ஆமாணவர்களே, அடுத்த கேள்வி என்னவென்று கேட்பதற்கு ஆசையாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இது கடந்த கால புலமை பரிசை பரீட்சைக்கு வந்த ஒரு வினாவாக இருக்கின்றது. அதாவது 5 தரம புலமை பரிசை பரீட்சை வினாத்தால் 1 இடம்பெற்ற ஒரு வினாவை இங்கே நான் கூற உள்ளேன். அதாவது வினாவை நீங்கள் நன்கு கேளுங்கள். இது ஒரு மிக கடினமான வினாவாக இருக்கின்ற நினைக்க வேண்டாம். மிக சிறிய அளவில் நீங்கள் நினைத்தால் போதும். அதாவது மிக சுலபமாக நினைக்கக்கூடிய விதத்தில் இவ்வினா அமைந்திருக்கின்றது. நீங்கள் நன்கு கேளுங்கள். 3 வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றுள் ஒரு வகுப்பில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? கேள்வி நன்கு கேட்டீர்களா பிள்ளைகளே? மீண்டுமாக வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். 3 வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றுள் ஒரு வகுப்பில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவரின் எண்ணிக்கை யாது? இந்த வினா கடந்த கால வினா பத்திரத்தில் இடம்பெற்ற ஒரு வினாவாகும். இதனை நீங்கள் வாசிக்கும் பொழுதே மிக கஷ்டமாக இருக்கும் என்று நினைப்பீர்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இதில் சிறிய ஒரு விடயத்தை மட்டும் நன்கு அவதானித்துக் கொண்டால் போதும். வினாவில் கேட்கப்பட்டபடி ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 மாணவர் பெண் பிள்ளைகள் என கூறப்படுகிறது. இதனை பின்வருமாறு நாம் விளங்கிக் கொள்வோம். நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டிய விடயம், ஆண்கள் எண்ணிக்கை 1 என கொண்டால் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக இருக்கின்றபடியால் 4 என்று வரும். பெண்களின் எண்ணிக்கை 4 என கொண்டால் 4 என வரும். எனவே அந்த ஆண்களினதும் பெண்களினதும் கூட்டுத்தொகை மொத்தமாக எங்களுக்கு 5 என கொள்வோம். அதேபோல் ஆண்களின் எண்ணிக்கை 2 என்றால் ஆண்களை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர் எனின் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 5 இருக்கும். ஆகவே 2 கூட்டினால் அங்கு 7 அமையும். அடுத்தபடியாக 3 ஆண்கள் என்றால் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட 3 பெண்கள் எண்ணிக்கை 3 கூடுதலாக உள்ளபடியால் நாங்கள் 3 கூட்டினால் 6. ஆகவே 2 கூட்டினால் அங்கு 9 விடை பெறும். மீண்டுமாக 4 எடுத்துக்கொள்வோம். நான்குடன் மூன்றை கூட்டினால் ஏழு என பெறப்படும். ஆகவே அந்த விளக்கம் இரண்டையும் கூட்டினால் பதினொன்று என பெறப்படும். இவ்வாறு நீங்கள் அந்த ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையையும் நாங்கள் எவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது அதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு கிடைப்பது அங்கு ஒற்றை எண்களாகவே அமைகின்றது. எனவே பிள்ளைகள், இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள 36, 38, 37 ஆகிய இலக்கங்கள் எண்களில் எந்த வகுப்பில் கூடுதலாக உள்ளனர் என கேட்கப்பட்டதற்கு விடை எது என லேசாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3 வகுப்பில் உள்ள மாணவர்களில் நீங்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அங்கே காணக்கூடிய ஒரு ஒற்றை எண் கொண்ட ஒரு எண் இலக்கமாக காணப்படுவது அங்கே 37 என கருதப்படுகிறது. எனவே அந்த முறையில் நாங்கள் இந்த வினாவுக்கான விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த வினா எவ்வளவு லேசானது என்று. ஆகவே நீங்கள் கணிதத்தை நன்றாக வாசித்து அதன் மூலமாக சில வினாக்களை நீங்கள் தொகுத்து விடையை காண்பதற்கு இலகுவாக பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இப்போது நான் கூறப்பட்ட ஒரு வினாவானது கடந்த காலத்தில் வினா பத்திரத்தில் வந்த ஒரு வினாவை நான் எடுத்து கூறினேன். மாணவர் செல்வங்களே, நாம் இன்னும் ஒரு வினாவை நாம் இதனுடன் தொடர்பு படுத்தி நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். ரைட், பார்ப்போம். அப்படியானால் இந்த வினா உங்களுக்கு தெரியும் பணத்தோடு தொடர்புடையது. பணத்தோடு தொடர்புடையது என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசைத்தான். என்ன பணம் என்பது? மிக இலகுவாக நீங்கள் அறிந்திருக்க விடயங்கள். அதாவது பணத்தை பற்றி நன்கு புரிந்து வைத்திருப்பீர்கள், பணத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள், பணத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தியிருப்பீர்கள். ஏனென்றால் அந்த பணத்தோடு தொடர்புடைய விடயங்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக பதில் சொல்ல முடியும். அப்படித்தானே? அப்படியானால் நான் ஒரு வினாவை நான் இங்கே கேட்கின்றேன். இது பணத்தில் கவர்கின்ற நாணயங்கள் பற்றியதாகும். அதாவது பணத்தோடு தொடர்புடைய சில நாணயங்களை பற்றியதாகும். ஆகவே இந்த நாணயங்கள் தொடர்பாக ஒரு வினாவை நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். சரி மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் அந்த வினாவை கேளுங்கள். தீபனிடம் ₹5 நாணயங்களாகவும் ₹2 நாணயங்களாகவும் ₹95 உள்ளன. எனில் தீபனிடம் உள்ள ₹2 நாணயங்கள் எத்தனை இருந்திருக்கும்? கேள்வி நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டுமாக கூறுகின்றேன், கேளுங்கள். தீபனிடம் ₹5 நாணயங்களாகவும் ₹2 நாணயங்களாகவும் மொத்தமாக ₹95 உள்ளன. எனின் தீபனிடம் உள்ள ₹2 நாணயங்கள் எத்தனை என கேட்கப்பட்டுள்ளது? சரி மாணவர்களே, இதற்கு நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உடையை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த ₹2 நாணயத்தையும் ₹5 நாணயத்தையும் முதலில் பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன செய்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக நீங்கள் இரண்டையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கி எடுக்கப்பட்ட விடையை நீங்கள் அந்த மொத்த தொகையிலிருந்து பிரித்துக் கொள்ள வேண்டும். அந்த மொத்த தொகை ₹95 இருக்குத்தானே, அதிலிருந்து ₹7 பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ₹2 ₹5 கூட்டினால் எங்களுக்கு விடையாக கிடைப்பது 7. தீபனிடம் இருந்த பணம் ₹95. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 95 வகுக்க வேண்டும். அங்கே 95 வகுத்தால் உங்களுக்கு விடையாக கிடைப்பது 13. ஆனால் மிகுதியாக 4 உள்ளன. எனவே நீங்கள் இங்கே எரித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் 13 ₹2 நாணயங்களாக உள்ளன, அதே போல் 13 ₹5 நாணயங்களாக உள்ளன என எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அங்கே மீதமாக இருக்கின்ற ₹4 உள்ளன. அந்த ₹4 என்ன என்று பார்த்தால் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும், ₹2 நாணயங்களாக இருக்கும். எனவே அங்கே ₹4 மொத்தமாக இருக்கின்றபடியால் ₹2 நாணயங்கள் 2 உள்ளன. எனவே அங்கே 13 நாணயங்களுடன் அந்த ₹2 நாணயங்கள் 2 சேர்த்தால் மொத்தமாக 15 என பெறப்படுகிறது. எனவே நீங்கள் அங்கே ₹2 நாணயங்கள் 15 என பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ₹5 நாணயங்கள் எத்தனை என்று கேட்டால் அங்கே 13 என பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான ஒரு கேள்வியையும் நீங்கள் நன்கு பயிற்சி பெற்றுக் கொள்ள முடியதாக இருக்கும். நீங்கள் இதனை சரி செய்து பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடையின் படி 13 ₹5 நாணயங்கள் படி நாங்கள் பார்த்தோம் என்றால் மொத்தம் அங்கே ₹65 என பெறலாம். இரண்டு ரூபாய் நாணயங்கள் படி நாங்கள் பெற்றுக்கொண்ட மொத்த நாணயங்களின் எண்ணிக்கை 15. ஆகவே அதனை நாங்கள் மொத்தமாக பெருக்கி எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு 30 ரூபாய் கிடைக்கும். ஆகவே 65 ரூபாயும் 30 ரூபாயும் கூட்டினால் மொத்தமாக எங்களுக்கு 95 ரூபாய் விடையாக கிடைக்கிறது. ஆகவே நாங்கள் செய்து கொண்ட விடை மிகவும் இலகுவான முறையில் விடையை பெற்றுக் கொண்டோம். ஆகவே இப்படியான வினாக்களுக்கு நீங்கள் விடையளி இதன் மூலம் நீங்கள் நிறைய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு விடையை அறிந்து கொள்ள முடியதா? ஆஹா, இவ்வளவு நேரமும் இதே கேள்வியா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என நீங்கள் நினைக்கலாம். ஆமா பிள்ளைகள், இது மிகவும் முக்கியமான காலம் என்றபடியால் உங்களுக்கு மிக அமைதியான முறையில் இவ்வாறான நிகழ்ச்சியினூடாக பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல் நாங்கள் இந்த பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு வரப்போகும் வினா பத்திரத்தில் நீங்கள் இலகுவாக நீங்கள் விடையை அறிந்து கொள்வதற்கு அல்லது வினாவை தெரிவு செய்து கொள்வதற்கும் உங்களுக்கு மேலும் உதவியாக அமையும் என்ற இந்த தருணத்தில் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். சரி மாணவர்களே, அப்படியானால் நாம் இன்னும் ஒரு வினாவை நாங்கள் உங்கள் முன்னிலையில் கேட்க ஆசைப்படுகின்றேன். பாருங்கள், இது ஒரு சாதாரண ஒரு வினாவாக இருக்கின்றது. அதாவது, கண்காட்சி நிகழ்ச்சியொன்று ஒரு சனிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து 18 நாட்கள் இடம்பெற்றன எனில் குறித்த கண்காட்சி நிறைவு பெற்ற நாள் அல்லது தினம் எது என்று கேட்கப்படுகிறது. பாருங்கள், இந்த கேள்வியை மீண்டுமாக வாசிக்கின்றேன். அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். கண்காட்சி நிகழ்ச்சியொன்று ஒரு சனிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து 18 நாட்கள் இடம்பெற்றன எனில் குறித்த கண்காட்சி நிறைவு பெற்ற நாள் எது என கேட்கப்படுகிறது. அதாவது முடிந்த நாள், அதாவது அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த நாள் எது என கேட்கப்படுகிறது. நீங்கள் இதற்கு என்ன செய்வீர்கள்? நீங்கள் அங்கே கொடுக்கப்பட்ட மொத்த நாட்களாக 18 உள்ளன. நீங்கள் 18 நாட்களை ஒரு வாரத்தில் 7 நாள் என நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே 7 வகுப்போம். ஆகவே 18 ஐ 7 வகுத்தால் எங்களுக்கு கிடைக்கும் விடை 2. ஆனால் அங்கே மிகுதி 4 நாட்கள் மிஞ்சியதாக உள்ளன. ஆகவே 2 முழுமையான வாரங்களாக போனால் எஞ்சி இருப்பது 4. ஆகவே இனி அது அடுத்த வாரத்துக்கு செல்வதால் நாம் அங்கே 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என எடுத்துக்கொள்வோம். ஆகவே அங்கே 1ஆம் நாள் சனிக்கிழமை என்றும், 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றும், 3ஆம் நாள் திங்கட்கிழமை என்றும், 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை என்றும் அங்கே கூறப்படுகிறது. எனவே இறுதி நாளான அந்த 18 நாட்கள் முடிவடைந்த பிறகு நிறைவேறும் நாள் எப்போது என்று கேட்டால் அந்த நாள் செவ்வாய்க்கிழமை என நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவுக்கு விடை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என அறிகின்றேன். எனவே இவ்வாறான கேள்விகளை நாம் அவதானமாக செய்து புரிந்து கொண்டால் இலகுவான விடையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆம் மாணவ செல்வங்களே, மீண்டுமாக ஒரு வினாவை நாம் பார்ப்போம். 1 தொடக்கம் 20 வரையுள்ள எண்களில் அடுத்தடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது கிடைக்கும் விடை 1 சதுர எண்ணாகும், 1 ஒற்றை எண்ணாகும், 1 இரட்டை எண்ணாகும் என்று 3 விடைகள் தரப்பட்டு கேட்கப்படுகிறது. நீங்கள் இதற்கான விடையை நீங்கள் நன்கு புரிந்திருப்பீர்கள். 1 தொடக்கம் 20 வரையுள்ள எண்களில் அடுத்தடுத்துள்ள 2 எண்களை கூட்டும் போது என்று கூறியதுடன் இதில் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் அடுத்தடுத்துள்ள 2 எண்கள். ஆகவே ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்வோம். இதில் அடுத்தடுத்துள்ள விடயங்களை நாம் அவதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் அவதானித்து பார்ப்போம். 1வது எண் 1 என எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் எண் 2 இருக்கும். ஆகவே கூட்டினால் எங்களுக்கு எண் 3 என பெறப்படுகிறது. அடுத்து நாங்கள் 1வது எண்ணாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் எண் 2 அடுத்தபடியாக இருக்கிறது 3. 2 கூட்டினால் பெறப்படுவது 5. 3 என கொண்டால் அடுத்து வரும் எண் 4 என கொள்வோம். எனவே 2 கூட்டினால் 7. அடுத்தபடியாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்ப்போம். 4 என்பதுடன் 5 கூட்டினால் 4 என்ற இலக்கத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய இலக்கம் 5. 2 கூட்டினால் எங்களுக்கு 9 விடையாக வரும். இவ்வாறாகவே நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுதே எங்களுக்கு அங்கே கிடைப்பது விடை 1 ஒற்றையனாக கருதப்படுகிறது. அங்கே பாருங்கள், 1ஐ 2 கூட்டினால் 3, 2ஐ 3 கூட்டினால் 5, 3ஐ 4 கூட்டினால் 7, 4ஐ 5 கூட்டினால் 9. இவ்வாறாக நாங்கள் ஒரு படிமுறையில் செய்து கொண்டு விடையை நாங்கள் பெற்ற பின்னர் அதனை நோக்குவோமாயின் அங்கே காணப்படும் கேட்கப்படும் விடை எல்லாமாகவே ஒற்றையனாக கருதப்படுகிறது. ஆகவே அங்கே கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று தொடக்கம் 20 வரையுள்ள எண்களில் அடுத்தடுத்துள்ள இரு எண்களை கூட்டும் போது கிடைக்கும் விடை ஒரு ஒற்றை என நாம் விடை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே மாணவர்கள், இன்னும் ஒரு வினாவை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த வினா அடிக்கடி நீங்கள் வினா பத்திரங்களில் அறிந்த விடயமாக இருக்கும் அபாரான ஒரு வினாவை நாம் இப்போது பார்ப்போம். வினாவை நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். 5 ஆடுகள் 5 சாக்கு புல்லை 5 நாட்களில் சாப்பிடும் என்றால் ஓர் ஆடு 5 சாக்கு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும்? வினாவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தானே, பாருங்கள். நோர்க்கா, 5 ஆடுகள் 5 சாக்கு புல்லை 5 நாட்களில் சாப்பிடும் என்றால் ஓர் ஆடு 5 சாக்கு புல்லை எத்தனை நாட்கள் சாப்பிடும்? இதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு தெரியும், இது வேலை நாட்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதாவது இதனை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், ஆடுகளின் எண்ணிக்கை, சாக்குகளின் எண்ணிக்கை, அடுத்து நாட்களின் எண்ணிக்கை. அதாவது அங்கே காணப்பட்ட கொடுக்கப்பட்ட தகவல்களை கொண்டு ஆடுகளின் எண்ணிக்கை 5 உள்ளது, சாக்கு புல்லாக அமைந்திருக்கிறது 5 உள்ளது, நாட்களின் எண்ணிக்கை 5 உள்ளது. கேட்கப்பட்ட கேள்வி ஓர் ஆடு 5 சாக்கு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும் என்று. ஆகவே நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அந்த ஆடுகளின் எண்ணிக்கை 5 நாட்களின் எண்ணிக்கையால் நாங்கள் பெருக்கும் பொழுது 25 என பெறப்படும். ஆகவே 5 ஆடுகளுக்குரிய அந்த 5 சாக்கு புல்லை 5 நாட்களில் சாப்பிட்டது போல் ஓர் ஆடு அந்த 5 பெருக்குவதன் மூலமாக எங்களுக்கு பெறக்கூடிய விடை 25 காணப்படும். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட வினாவுக்கு விடையாக அமைவது 25 நாட்கள் என நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனுடனான இன்னொரு கேள்வியை கேட்போம், அதனையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஆடு 1 சாக்கு புல்லை எத்தனை நாட்கள் சாப்பிடும் என கேட்கப்பட்டால் இதற்கு விடையை நீங்கள் எவ்வாறு கூறுவீர்கள்? அங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு 5 சாக்கு புல்லை 5 நாட்களில் சாப்பிடுவது போல் ஒரு ஆடு 25 நாட்களில் அதனை சாப்பிடும் என்றால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி ஒரு ஆடு 1 சாக்கு புல்லை தின்பதற்கு அங்கே கொடுக்கப்பட்ட விடை 25 5 பிரித்தால் எங்களுக்கு பெறப்படும் விடை 5 என நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆமா மாணவர் செல்வங்களே, இன்றைய இந்நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இறுதியாக நாம் உங்களுக்கு ஒரு சிறிய விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான பயிற்சிகளில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டால் நீங்கள் வரப்போகும் பரீட்சையை சிறப்பாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதேபோல் இவ்வாறான கேள்விகள் தொடர்ந்தும் உங்களுக்கு இந்நிகழ்ச்சியினூடாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நீங்கள் முயற்சியோடு வெற்றி பெறலாம், முயற்சியோடு இருந்தால் முயற்சியோடு வெற்றி பெறலாம் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது என நினைக்கின்றேன். அப்படியானால் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்று இதன் மூலமாக கூறுகின்றேன். இதுவும் ஒரு நுண்ணறிவுடன் தொடர்புடையது. இதற்கான வினாவை இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், இதற்கான விடையை நீங்களே கூற வேண்டும். ஆகவே இந்த விடையை நீங்கள் நன்றாக அவதானிக்க, விடையை கூறுவதென்றால் இந்த கதையை நன்றாக கேட்க வேண்டும், அதனையும் நீங்கள் செய்யுமடுங்கள். நான் கதையை கூறுகின்றேன், கேளுங்கள் பிள்ளைகள். ஒரு நாள் ராஜாவும் அக்பரும் பீர்பாலும் மணல் தரையில் நடந்து கொண்டு போனார்கள். போய்கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. ஒரு இடத்தில் நின்று தரையில் இருந்த ஒரு தடியை எடுத்து எல்லோரையும் பார்த்து கொண்டு சொன்னார், இங்க பாருங்க, நான் ஒரு கோடு வரைந்திருக்கின்றேன். இங்கு இருக்கிற யாராவது நான் போட்ட கோட்டை சின்னதா மாத்தணும், ஆனால் நீங்க ஒருத்தரும் உங்க கையால கோட்டை தொடக்கூடாது, நான் போட்ட கோட்டையும் மாத்தவும் கூடாது என்று ராஜா சொன்னாதான். எல்லோரும் திகைத்து போய் நின்று விட்டார்கள். ஆனால் யாருக்கும் பதில் தெரியவில்லை. பிறகு பீர்பாலை பார்த்து, நீங்களாவது விடையை கூறுங்கள் என்று கேட்டாராம். அப்போது அந்த பீர்பால் என்னவாறு அந்த விடையை கூறியிருப்பார்? இந்த கதையின் மூலமாக ஒரு சிந்தனைக்கான ஒரு வினாவாக அமைந்துள்ளது. இதனை நன்கு கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இதற்கான விடையையும் நீங்கள் அறிந்து எங்களுக்கு தகவல் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். Thank you. சரி பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதன்படி பல வினாக்களுக்கான பயிற்சியை செய்து உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டபடியால் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்தி செல்லும் உவா வானொலி குருகுல கல்வி நிகழ்ச்சியானது வளரும் எம்மை வளர்க்கும் என்ற பணியானது தொடர்ந்தும் உங்களோடு இணைந்து செயற்படும் என்பதை நாம் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பண்டாரவளை கல்வி பணிமனை தமிழ் உதவி பணிப்பாளர் மற்றும் கல்லூரி அதிபர் ஆசிரியர்கள் இத்தருணத்தில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். அத்துடன் இந்நிகழ்ச்சிக்கு பல வழிகளிலும் பல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரிய ஆலோசகர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்நிகழ்ச்சியை தயாரித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் உவா வானொலி அறிவிப்பாளர்களான திரு மாதவன் அவர்களையும் இந்நிலையில் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆமாணவர்களே, எல்லோருக்கும் நன்றியை கூறிவிட்டு உங்களுக்கு நன்றியை கூறவில்லை என்று யோசிக்கின்றீர்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு கட்டாயமாக நான் நன்றி கூற வேண்டும். யோசிக்க வேண்டாம், தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சிகளை கேட்டு நன்மை பெறுவதோடு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கும் உங்களுக்கு ஒத்தாசை வழங்கி உங்களுக்கு ஊக்குவிக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் இத்தருணத்தின் நன்றியை கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் ஆசிரியர் கானா சுந்தரம் பிள்ளை. நன்றி பிள்ளைகளே, வணக்கம். பாய் பாய் குட்டீஸ், பாய் பாய்.